107.4 பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று நாம் பார்க்க போவது பயிர் வகைகளில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. இப்போ பயிரில் பார்த்தீங்கன்னா, பயிர் விளைவிக்கும் போது பலவிதமான நோய்கள் தாக்குவதனால சேதமடையுது, மகசூல் குறையுது, அதனால விவசாயிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்த பயிர் வகைகளில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, அவங்க கூறும் தகவல்களை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
வேளாண் பெருமக்களுக்கும் வேளாண்சார் தொழில் முனைவோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் முனைவர் லோ கார்த்திபா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிறு வகைத்துறை உதவி பேராசிரியராக இருக்கிறேன். நான் உங்களிடம் இத்தருணத்தில் பயிர் வகைகளில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி கருத்து பகிர்வதில் அக மகிழ்வடைகிறேன். பயிர் வகை பயிர்கள் மண்வளம் மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. இவற்றுள் உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, கொண்டக்கடலை போன்றவை மிக முக்கிய பயிர்களாகும். மிக அதிகமாக புரதச்சத்துக்கள் மக்களின் உடல்நலம் மேம்பாட்டுடன் கிராமப்புற வேளாண்சார் குடும்பங்களின் கூடுதல் வருமானத்திற்கு இவை பெரிதும் வழிவகை செய்கின்றன. எனவே பயிர் வகை பயிர்களின் சாகுபடி மற்றும் உற்பத்தியில் மேம்பாடு மிக அவசியமானது. இந்தியாவில் பயிர் வகைகளில் தேவை 2020 28 மில்லியன் டன்களாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. பயிர் வகைகளில் தற்போதைய உற்பத்தி 18 முதல் 19 மில்லியன் டன்களாக இருப்பதால் பயிர் வகைகளின் உற்பத்தி பற்றாக்குறையான 10 மில்லியன் டன்களை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்வதன் மூலமாகவேதான் நாம் சரி செய்ய வேண்டியுள்ளது. எனவே பயிர் வகைகளை பயிர்களின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைந்திட வேண்டும். அதற்காகவே சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் சரியான ரகங்களை தேர்வு செய்தல், பயிர்களின் எண்ணிக்கையை பராமரித்தல், ஒருங்கிணைந்த உரம், பூச்சி மற்றும் நோய் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றினாலே மகசூலை அதிகரிக்க செய்யலாம். உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையான தனி மனிதன் புரதச்சத்து தேவை 80 கிராம் என்ற போதிலும், 1960 தனி நபருக்கு நாள் ஒன்றுக்கு கிடைக்கும் அளவு 60 கிராமிலிருந்து தற்போது 42 கிராமாக குறைந்துள்ளது. பயிர் வகைகளின் உற்பத்தியில் குறைபாடு ஏற்படுவதன் முக்கிய காரணம் நோய் தாக்குதலே ஆகும். இதற்கு நிரந்தர தீர்வு ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையே ஆகும். எனவே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டியுள்ளது. ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது பாரம்பரிய முறை, இரசாயன முறை, உயிரியல் முறை ஆகிய முறைகளை ஒருங்கிணைந்து விதை நேர்த்திக்கு பயன்படுத்தி நோய் வருவதை தடுக்கவும் மற்றும் மேலாண்மை செய்வதிலே ஆகும். இப்பொழுது மிக முக்கிய பயிர் வகையின் பயிர்களான உளுந்து, துவரை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை கடைபிடிப்பது எங்கனம் என காண்போம். பயிர் வகைகளில் பொதுவாக பூஞ்சான் மற்றும் நச்சுயிர்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். அவற்றுள் வேரழுகல் நோய், சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய், ஆந்த்ரக்னோஸ், இலைப்புள்ளி நோய் ஆகிய பூஞ்சான் காரணமாக ஏற்படும் நோய்களே ஆகும். மேலும் நச்சு உயிரி நோய்களான மஞ்சள் தேம்பல் நோய், இலை சுருடல் நோய், இலை பரப்பு நெளிவு நோய் ஆகியவை முக்கிய சார் உறிஞ்சி பூச்சிகள் மூலமாகவே பரவுகிறது. இப்பொழுது பார்த்தால் மஞ்சள் தேம்பல் நோயில் வெள்ளை ஈ மூலமாகவும் பரவுகின்றது. இலை சுருட்டல் நோய் இலை பேன் மூலமாகவும், இலை பரப்பு நெளிவு நோய் வெள்ளை ஈ விதை மற்றும் இலை மூலமாகவும் பரவுகிறது. குறிப்பாக துவரையில் மலட்டு தேம்பல் நோயின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். இது அசேரியா கசேனி என்னும் சிலந்தி மூலமாக பரவுகிறது. இந்த நோய்களுக்கு நாம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை தலையாய நோய் தடுப்பு முறையாக விதை நிறுத்தி பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே நாம் ஒருங்கிணைந்த நோய் பயிர் நோய் மேலாண்மையில் உயிர் எதிர்கொல்லியாக மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றன. அதுவே பாக்டீரியா வகை சேர்ந்த சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மற்றும் பூஞ்சான் வகை சார்ந்த ட்ரைக்கோட்ரோமா விரிடி என்ற உயிர் நுண்ணுயிரை நாம் பயன்படுத்துவதனால் நாம் ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மையை நாம் முக்கியமாக காண்கிறோம். அதனுடைய பயன்கள் என்று பார்த்தால், அது பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்க செய்கிறது. விதை மற்றும் மண் மூலம் பரவும் பூஞ்சான்களை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டுமில்லாமல் மண்ணிலுள்ள கனிம பொருட்களை பயன்படுத்தி பல மடங்காக பெருக்கி செடிகளுக்கு பாதுகாப்பை நீண்ட காலத்திற்கு தருகிறது. இது மற்ற உயிரினங்களுக்கோ இல்லை மண்புழுக்கோ தீமை விளைவிப்பதில்லை. அதனாலேயே இதை ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையில் தலையாக நாம் பயன்படுத்துகிறோம். முதலில் நாம் விதை நேர்த்தியை பற்றி பார்ப்போம். விதைநேர்த்தி செய்ய நாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட உயிர் எதிர்கொல்லி ஆன பாக்டீரியாவை சார்ந்த சூடோமோனாஸ் ஃபுளோரோசன்ஸ் மற்றும் உயிர் எதிர்கொல்லியின் பூஞ்சான் வகை சேர்ந்த ட்ரைகோடரோமா விரிடியும் நாம் விதைநேர்த்தி செய்ய பயன்படுத்துகிறோம். அதற்கு ஒரு கிலோ விதைக்கு ட்ரைகோடரோமா விரிடி 4 கிராம் மற்றும் சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் 10 கிராமை கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் 20 மணி நேரம் கழித்து ரைசோபியம் அது ஒரு பேக்கெட் ஒரு ஹெக்டருக்கும், பாஸ்போ பாக்டீரியர் ஒரு பேக்கெட் ஒரு ஹெக்டருக்கும் மற்றும் பிஜிபிஆர் ஒரு பேக்கெட் ஒரு ஹெக்டருக்கும் என்ற ரீதியில் நுண்ணுயிர் உரத்துடன் கஞ்சி கலந்து அதை விதைநேர்த்தி செய்ய வேண்டும். இந்த ரைசோபியம் அல்லது பாஸ்போ பாக்டர் இதை நாம் விதைநேர்த்தி செய்வதனால் வேர் முடிச்சிகள் அதிகரிக்கும், வேர் முடிச்சிகளின் பயிர்களின் நல் வளர்ச்சிக்கு வழிவகைக்கும். எனவேதான் நாம் விதைநேர்த்தியையே தலையாய நோய் தடுப்பு முறையாக முதலில் நாம் பயன்படுத்துகின்றோம். இரண்டாவதாக அதை நாம் மண்ணில் நேரடியாகவோ இல்லை தெளிப்பானாகவோ பயிரின் விதைத்த 30 நாட்களில் நாம் மண்ணில் நேரடியாக கொடுக்கிறோம். அதை உயிர் எதிர்கொல்லியான பாக்டீரியாவை சார்ந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸோ அல்லது ட்ரைகோடரோமா விரிடியோ 2.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு 50 கிலோ நன்கு மக்கிய தொழுவுடன் கலந்தோ அல்லது மணலில் கலந்தோ விதைத்து 30 நாட்கள் கழித்து மண்ணில் இடுகிறோம். இது உயிரியல் சார்ந்த முறையாகவே இருக்கும். இரண்டாவதாக இப்பொழுது நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் நாம் ரசாயன முறையையே பின்பற்ற தொடங்குகிறோம். இப்போ ரசாயன முறை எப்படி நாம் பயன்படுகிறோம் என்றால், நாம் பூஞ்சான் வகை சார்ந்த நோய்களில் முதலிலாக வேரழுகலோ மற்றும் வாடல் நோய் நாம் பார்த்தோம். அதற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன்டசிம் வேர்பாகம் நனையுமாறு இட வேண்டும். இரண்டாவதாக நாம் சாம்பல் நோய் அது ஒரு முக்கிய நோயாக பரவி வருகிறது. அதையில் இலை பகுதிகளில் வெள்ளை படிலமாக அந்த நோய் பரப்புவதனால் அதற்கு மேலாண்மையாக வேப்பங்கொட்டை சார் 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% 2 முறை 10 நாட்களுக்கு இடைவெளியில் நோய் கண்டவுடன் தெளிக்க வேண்டும். அல்லது ஹெக்டர் 1க்கு கார்பன்டசிம் 250 கிராம் அல்லது நனையும் கந்தத்தூள் 2500 கிராம் தெளித்தாலே அந்த சாம்பல் நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலை புள்ளியோ இல்லை ஆந்த்ராக்னோஸ் இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டர் அல்லது மேன்கோசப் 2 கிராம் பெர் லிட்டரை தெளித்தாலே நாம் இலை புள்ளி நோய்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நச்சுயிரி நோய் வைரஸ் என்ற நோய் மூலமாக பரவக்கூடிய மஞ்சள் தேம்பல் நோய், இலை சுருட்டல் நோய், இலை பரப்பு நெளிவு நோய், வெள்ளை ஈக்கள் மூலமும் பரவுகின்றது. இதற்கு நாம் மேலாண்மையாக மெத்தில் டெமெத்தான் அல்லது டைமீத்தையோட் பூச்சான் கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து விதைத்த 10ஆம் நாளில் நாம் தெளிக்கவும். மீண்டும் விதைத்த 20 நாட்கள் கழித்து நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். துவரையில் பார்த்தால் மலட்டு தேம்பல் நோய் அது ஒரு முக்கிய நோயாக துவரையில் அதிகமாக பரவி வருகின்றது. அதற்கு நாம் ஃபினோசோக்யூன் 10 EC என்ற மருந்தை 1 ஏக்கருக்கு 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் நாம் தெளிக்க வேண்டும். இப்படி நாம் தெளித்து வந்தால் அந்நோயை மலட்டு தேம்பல் நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். அது மட்டுமின்றி நாம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகைகளை வெளியிட்டுகிறது. பார்த்தால் உளுந்தில் கோ 6, வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 7 என்ற ரகங்களை நாம் நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகசூல் அதிகரிப்பதற்காக இந்த ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. துவரையில் கோ 8, பாசிப்பயிரில் கோ 8, கொண்டக்கடலையில் கோ 4 ஆகிய ரகங்கள் அதிக மகசூல் மற்றும் நோய் பூச்சி எதிர்ப்பு திறனை அளிக்க வல்லது. இங்கனம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை கடைபிடித்தாலே அதிக மகசூலை நாம் பெறலாம்.
நேயர்களே, இதுவரைக்கும் பயிர் வகைகளில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பற்றி நமக்காக எடுத்து கூறியவர் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த பயிர் வகை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் லோ கார்த்திபா அவர்கள். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் அவர்கள் கூறிய தகவல்களும் கருத்துக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உதவி பேராசிரியர் லோ கார்த்திபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.